எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். பனிக்காலம் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. வசந்த காலம் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் தன் வருகையை பதிவு செய்து வருகிறது. இலையுதிர் காலத்திற்கு பிறகு விருட்சங்களில் புதிய தளிர்கள் துளிர்க்கத் தொடங்கியிருக்கின்றன. மலர்கள் மலர்கின்றன. காடுகழனி தோட்டம் துறவு எல்லாம் பசுமை பொலிந்து கொண்டிருக்கிறது. புள்ளினங்கள் கீசு கீசென்று குதூகலிக்கின்றன. மலர்கள் மட்டுமல்லாமல் கனிகளும் கூட ஆதவனின் கதிரொளியில் பளிச்சிடுகின்றன. கோடைக்கால கனியான மாங்கனியின் பிஞ்சுகள் வசந்த காலத்திலேயே தென்படத் தொடங்கியிருக்கின்றன. வயல்வெளிகளில் கடுகுப் பயிரின் மஞ்சள் மலர்கள் விவசாயிகளுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. பூவரசு மலர்களின் செவ்வண்ண மலர்கள் ஹோலிப் பண்டிகை வருகைக்கு கட்டியம் கூறுகிறது. பருவகால மாற்றத்தின் இந்த கணங்களை அமீர் குஸ்ரோ மிக ரசமாக வர்ணித்திருக்கிறார். வயல்களெங்கும் கடுகுப் பயிர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மாமர மலர்கள் மொட்ட விழுகின்றன. பூவரசு பூக்கிறது. குயில்கள் குக்கூ குக்கூவென கூவுகின்றன. இயற்கை குதூகலத்தில் திளைக்கும்போது சூழல் சுகமாக அமையும். மனிதனும் இந்தச் சூழலின் இனிமையில் இன்பம் அடைகிறான். வசந்த பஞ்சமி, மகாசிவராத்திரி, ஹோலிப் பண்டிகை ஆகியன மனிதனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பூக்களை உதிர்க்கின்றன. அன்பு, சகோதரத்துவம், மனிதநேயம் ஆகியவை தவழும் சூழலில் நாம் பால்குண மாதத்தை நிறைவு செய்யவிருக்கிறோம். புதிய சைத்திர மாதத்தை வரவேற்க தயாராகிறோம். வசந்த காலம் இந்த இரு மாதங்களின் இணைவு. மனதின் குரலுக்கு முன்பாக நான் உங்கள் ஆலோசனைகளை கேட்கும் போதெல்லாம் ஏராளமான ஆலோசனைகளை எனக்கு அனுப்பி உதவுவதற்காக நான் லட்சோப லட்சம் நாட்டு மக்களுக்கு என் நன்றிகளை முதலில் தெரிவிக்கிறேன். நரேந்திர மோடி ஆப்பில், ட்விட்டரில், முகநூலில், கடிதங்கள் வாயிலாக என அனைத்து வகைகளிலும் பங்களித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். நிறைய பொதுமக்களுக்கு இஸ்ரோவின் சாதனைகள் பற்றி தெரியவில்லை என்று நரேந்திர மோடி ஆப்பில் ஷோபா ஜாலான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர், நீங்கள் 104 செயற்கைக்கோள்கள் பற்றியும் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இடைமறிப்பு ஏவுகணை குறித்தும் தகவல் அளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஷோபாஜி, பாரதத்துக்கு பெருமை சேர்த்திருக்கும் எடுத்துக்காட்டை நினைவுகூர்ந்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ஏழ்மையை எதிர்கொள்வதாக இருக்கட்டும், நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதாகட்டும், உலகோடு நம்மை இணைத்துக் கொள்வதாகட்டும், அறிவாற்றலையும் தகவல்களையும் கொண்டு சேர்ப்பதாகட்டும், தொழில்நுட்பம், அறிவியல் ஆகியன இவற்றில் தங்களுக்கே உரிய பதிவை ஏற்படுத்தியிருக்கின்றன. 2017 பிப்ரவரி 15 பாரதத்தின் சரித்திரத்தில் ஒரு பெருமிதம் அளிக்கும் நன்னாள். நமது விஞ்ஞானிகள் உலக அரங்கில் பாரதத்தை நெஞ்சு நிமிர்த்தச் செய்திருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே பல வியத்தகு சாதனைகளை புரிவதில் இஸ்ரோ வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். செவ்வாய்க்கோளுக்கு மார்ஸ் மிஷன் திட்டப்படி மங்கள் யானை அனுப்பி வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக விண்வெளித்துறையில் ஒரு புதிய உலக சாதனையை இஸ்ரோ நிகழ்த்தியிருக்கிறது. இஸ்ரோவின் இந்த மெகா சாதனை மூலமாக அமெரிக்கா, இஸ்ரேல், கஜகஸ்தான், நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, யுஏஇ, பாரதம் என ஒரே நேரத்தில் பல நாடுகளின் 104 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றன. ஒரே சமயத்தில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்திருக்கும் நாடாக பாரதம் ஆகியிருக்கிறது. மேலும் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால், இது PSLV-யின் 38th வெற்றிகரமான செயல்பாடாகும். இது இஸ்ரோவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாரதத்துக்குமே ஒரு வரலாற்று சாதனை. இஸ்ரோவின் குறைந்த செலவிலான விண்வெளி திட்டம் உலகம் முழுவதற்குமே வியப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒன்றாகியிருக்கிறது. உலகம் முழுமையும் பாரத விஞ்ஞானிகளின் வெற்றியை பாராட்டியிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த 104 செயற்கைக்கோள்களில் ஒன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும், கார்ட்டோசாட் 2D. இது பாரதத்தின் செயற்கைக்கோள். இதன் மூலமாக எடுக்கப்படும் படங்கள் கனிம வளங்களை அடையாளம் காண்பது, கட்டமைப்பு, வளர்ச்சி தொடர்பான மதிப்பீடு, நகர்ப்புற மேம்பாடு பற்றிய திட்டமிடுதல் ஆகியவற்றுக்கு பேருதவியாக இருக்கும். குறிப்பாக நாட்டில் இருக்கும் நீராதாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம், எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து விஷயங்கள் குறித்தும் அறிந்து கொள்ள நமது புதிய செயற்கைக்கோளான கார்ட்டோசாட் 2D எனது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பேருதவியாக இருக்கும். சென்று அடைந்தவுடனேயே நமது செயற்கைக்கோள் சில படங்களை அனுப்பியிருக்கிறது. அது தனது பணியை ஆற்றத் தொடங்கிவிட்டது. இந்த அனைத்து செயல்பாடுகளும் நமது இளைய சமுதாய விஞ்ஞானிகள், நமது பெண் விஞ்ஞானிகள் ஆகியோர் தலைமையில் நடந்திருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். இளைய விஞ்ஞானிகள், பெண் விஞ்ஞானிகள் ஆகியோரின் இத்தனை சிறப்பான பங்களிப்பு என்பது இஸ்ரோவின் வெற்றிக்கு மிக பெருமை அளிக்கும் விஷயம். நாட்டு மக்களான உங்கள் தரப்பில் நான் இஸ்ரோவின் அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுக்காக நாட்டுப்பணியை மனதில் கொண்டு விண்வெளி விஞ்ஞானத்தை செயல்படுத்தியிருக்கும் உங்கள் நோக்கம் இன்று போலவே என்றும் நீங்காது நிலைத்திருப்பதற்காக தினம் தினம் பல புதிய சாதனைகளை நீங்கள் படைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். நமது இந்த விஞ்ஞானிகளுக்கும் அவர்களின் ஒட்டுமொத்த குழுவுக்கும் எத்தனை பாராட்டுதல்களை அளித்தாலும் அவை அனைத்துமே குறைவுதான். ஷோபாஜி கேட்ட இன்னொரு கேள்வி பாரதத்தின் பாதுகாப்பு தொடர்பானது. பாரதம் இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது. இது தொடர்பாக அதிகம் பேசப்படவில்லை என்றாலும் ஷோபா அவர்களின் கவனம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் மீது சென்றிருக்கிறது. பாதுகாப்பு துறையில் பாலிஸ்டிக் இன்டர்செப்டர் மிசைல் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை இடைமறிக்கும் ஏவுகணை ஒன்றை பாரதம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்திருக்கிறது. இடைமறிக்கும் தொழில்நுட்பம் உடைய இந்த ஏவுகணை சோதனையின் போது நிலத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் உயரத்தில் எதிரி ஏவுகணையை சாம்பலாக்கி வெற்றிப்பதிவை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு துறையில் இது மிகப்பெரிய சாதனையாகும். உலகில் இந்த தொழில்நுட்பத்திறன் 4-5 உலக நாடுகளிடம் மட்டுமே இருக்கிறது என்பது உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பாரத விஞ்ஞானிகள் இதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். 2000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் கூட பாரதத்தை தாக்க ஒரு ஏவுகணை வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட நமது இந்த ஏவுகணை விண்ணில் அதை அழித்துவிடும் வல்லமை வாய்ந்தது என்பதுதான் இதன் பலம். நாம் புதிய தொழில்நுட்பத்தை காணும்போதோ ஏதோ ஒரு புதிய விஞ்ஞான சாதனையை பார்க்கும்போதோ நம் மக்களுக்கு ஆனந்தம் உண்டாகிறது. மனித சமுதாய வளர்ச்சி பயணத்தில் தேடல் என்பது மிக முக்கிய பங்களிப்பு நல்கி வந்திருக்கிறது. யாரிடத்தில் சிறப்பான புத்தி கூர்மை இருக்கிறதோ அவர்கள் தேடல்களோடு நின்று விடுவதில்லை. அவரவர்களுக்குள்ளே வினா எழுப்பிக் கொள்ளுகிறார்கள். புதிய தேடல்களை தோண்டி எடுக்கிறார்கள். புதிய தேடல்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த தேடல் புதியன படைத்தலுக்கான பாதையை வகுத்து கொடுக்கிறது. அவரவர்களுக்குள்ளே எழும்பிய வினாவுக்கான விடை கிடைக்கும் வரையில் அவர்கள் அமைதியாக ஓய்ந்திருப்பதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மனித சமுதாய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சி பயணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மனித சமுதாயத்தின் இந்த வளர்ச்சி பயணத்தில் எங்குமே முழுமையான ஓய்வு இருந்ததே இல்லை என்பதை நாம் அறுதியிட்டு கூற முடியும். முழுமையான ஓய்வு சாத்தியமே இல்லை. பிரம்மாண்டத்தில் படைப்பின் விதிகளை தெரிந்து கொள்ள மனிதனின் மனம் அயராது முயற்சி செய்து வந்திருக்கிறது. புதிய அறிவியல், புதிய தொழில்நுட்பம் ஆகியன இதிலிருந்துதான் பிறந்திருக்கின்றன. ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ஒவ்வொரு புதிய அறிவியல் வடிவமாக ஒரு புதிய யுகத்தை தோற்றுவித்திருக்கிறது. பிரியம் நிறை இளைஞர்களே, விஞ்ஞானம், விஞ்ஞானிகளின் கடின உழைப்பு பற்றி பேசும்போது நமது இளைய சமுதாயத்தினர் விஞ்ஞானத்தின்பால் ஈர்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பலமுறை மனதின் குரலில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன். பல விஞ்ஞானிகள் தேசத்திற்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் இனிவரும் யுகத்தில் தோன்றவிருக்கும் தலைமுறைகளின் வாழ்க்கையில் ஒரு நிலையான மாற்றத்தின் காரணிகளாக ஆகிறார்கள். எந்த ஒரு விஞ்ஞானமும் பூரண நிலையில் வானத்திலிருந்து குதிக்கவில்லை. அனைத்து அறிவியல் அனைத்தும் அனுபவத்தால் செதுக்கப்பட்டவை என்று அண்ணல் காந்தியடிகள் கூறுவதுண்டு. உண்மை நாடி ஓயாது உழைக்கும் நம் நவயுக விஞ்ஞானிகளின் தாகம், விடாமுயற்சி, தியாகம் ஆகியவற்றை பாராட்டியே ஆக வேண்டும் என்று பெருமதிப்பிற்குரிய பாபு அவர்கள் கூறியிருக்கிறார். கோட்பாடுகளை எப்படி நடைமுறைக்கு ஏற்றாற்போல ஆக்குவது, அதற்கான சாதனங்கள் என்ன எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கையாள்வது என்பதை விஞ்ஞானம் பொதுமக்களின் தேவை உணர்ந்து செய்ய வேண்டும். அப்போதுதான் எளிய மனிதனுக்கான மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பாக இது ஆக முடியும். கடந்த நாட்களில் நீதி ஆயோகும் பாரதத்தின் அயலுறவுத் துறையும் 14வது அயல்நாடு வாழ் இந்தியர்கள் தினத்தன்று மிக தனித்தன்மை வாய்ந்த வகையில் ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதில் சமுதாயத்துக்கு பயனளிக்கும் கண்டுபிடிப்புகளை வரவேற்றிருந்தார்கள். இத்தகைய புதுமைகளை அடையாளம் காணல், அவற்றை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டல், மக்களுக்கு தகவல்கள் அளித்தல், இத்தகைய கண்டுபிடிப்புகளை எப்படி பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தல், பேரளவு உற்பத்தியை எப்படி செயல்படுத்துதல், அதனை வர்த்தக ரீதியாக பயன்கொள்ளுதல் ஆகியவை எப்படி இருக்க வேண்டும் என்பவற்றையெல்லாம் நான் பார்த்தபோது, எத்தனை எத்தனை மகத்துவம் நிறைந்த வகையில் போட்டியாளர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது. நான் பார்த்த இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது நமது ஏழை மீனவர்களுக்கு பயன் அளிப்பதாய் அமைந்திருக்கிறது. ஒரு எளிய ஆப், செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும்போது எங்கே செல்ல வேண்டும், எங்கே அதிகப்படியான மீன்கள் கிடைக்கின்றன, காற்று வீசும் திசை எது, அதன் வேகம் எவ்வளவு, அலைகளின் உயரம் எத்தனை, அதாவது ஒரு மொபைல் செயலியில் அனைத்து தகவல்களும் கிடைக்கின்றன. இதனால் நமது மீனவ சகோதரர்களுக்கு மிகவும் குறைவான நேரத்தில் அதிக மீன்கள் கிடைப்பதற்கு அவர்களின் மீன்பிடிப்பில் அது உதவியாக இருக்கிறது. சில வேளைகளில் பிரச்சனையே கூட விஞ்ஞானத்தின் மகத்துவத்தை துலக்கி காட்டி தீர்வை அளிக்கிறது. மும்பையில் 2005 மிகப்பெரிய அளவு மழை கொட்டி தீர்த்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடலும் சீற்றத்துடன் காட்சியளித்தது. ஏராளமான இடர்பாடுகள் உண்டாயின. எந்த ஒரு இயற்கை இடர் ஏற்பட்டாலும் அது முதலில் தட்டுவது ஏழை வீட்டின் கதவுகளைத்தான். இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இருவர் முடிவு செய்தார்கள். அவர்கள் இதுபோன்ற சங்கடங்கள் நிறை காலத்தில் வீட்டை காப்பதோடு வீட்டில் இருப்பவர்களையும் வெள்ளப்பெருக்கிலிருந்து காத்து நீரினால் பரவும் நோய்களிலிருந்தும் காக்கக்கூடிய ஒரு வீட்டை மேம்படுத்தினார்கள். இப்படி ஏராளமான கண்டுபிடிப்புகளை என்னால் காண முடிந்தது. நாட்டில் இந்த வகையிலான பங்களிப்பை பலர் அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் கூற விடைவது. நமது சமுதாயமும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இயங்கும் சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையின் இணைபிரியாத அங்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் டிஜிதன் மீது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. மெல்ல மெல்ல மக்கள் ரொக்க பரிவர்த்தனை முறையிலிருந்து மாறி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாரதத்திலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மிக விரைவாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் தங்கள் செல்பேசியில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த பழகி வருகிறார்கள். இதை நான் நல்ல அறிகுறியாகவே காண்கிறேன். நமது நாட்டில் கடந்த நாட்களில் லக்கி கிராஹக் யோஜனா, அதாவது அதிர்ஷ்டகரமான நுகர்வோர் திட்டம், டிஜிதன் வியாபாரி யோஜனா, டிஜிதன் வியாபாரிகளுக்கான திட்டம் ஆகியவற்றுக்கு பெருமளவு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. சுமார் 2 கடந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் 15,000 பேருக்கு 1,000 ரூபாய் வெகுமதி கிடைத்து வந்திருக்கிறது. இந்த 2 திட்டங்கள் வாயிலாக பாரதத்தில் டிஜிட்டல் கொள்முதல் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டிருப்பது புலனாகிறது. ஒட்டுமொத்த தேசமும் இதை இருகரம் கொண்டு வரவேற்றிருக்கிறது. இதுவரை டிஜிதன் திட்டத்தின்படி 1,000,000 பேருக்கு வெகுமதி கிடைத்திருக்கிறது. 50,000 அதிகமான வியாபாரிகளுக்கு வெகுமதி கிடைத்திருக்கிறது. சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான தொகை இந்த திட்டங்களில் பங்கெடுத்து முன்னெடுத்துச் சென்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது பேரூபகை அளிக்கும் விஷயம். இதன்படி 100,000+ வியாபாரிகளுக்கு தலா 1,00,000 வெகுமதி கிடைத்திருக்கிறது. 4,000+ வியாபாரிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வெகுமதியாக கிடைத்திருக்கிறது. விவசாயிகள், வியாபாரிகள், சிறு தொழில் முனைவோர், தொழில் வல்லுநர்கள், இல்லத்தரசிகள், மாணவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இதில் அதிக உற்சாகத்தோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதனால் பயனும் கிடைத்திருக்கிறது. இதை நான் அலசி பார்த்தபோது இதில் இளைஞர்கள் மட்டுமல்ல வயதானவர்களும் பங்கெடுத்திருந்தார்கள் என்பது தெரிய வந்தது. இதில் 15 வயதே ஆன இளைஞனும் இருந்தார். 65-70 வயது கொண்ட மூத்த குடிமக்களும் இருந்தார்கள். மைசூரிலிருந்து சந்தோஷ் அவர்கள் தனது மகிழ்ச்சியை நரேந்திர மோடி ஆப்பில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் லக்கி கிராகக் திட்டத்தின்படி தனக்கு 1000 ரூபாய் கிடைத்ததாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் எழுதியதில் முக்கியமான விஷயமாக நான் கருதுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு 1000 ரூபாய் வெகுமதியாக கிடைத்தது என்னவோ உண்மைதான் என்றாலும், ஒரு ஏழைத் தாயின் வீட்டில் தீப்பற்றி அதிலிருந்து அனைத்தும் சாம்பலாகி போனதை நான் பார்த்தபோது எனக்கு கிடைத்த இந்த 1000 ரூபாய் வெகுமதியை நான் அந்த ஏழைத்தாய்க்கு உதவும் வகையில் அளித்து விட்டேன். என் மனம் சந்தோஷத்தில் நிறைந்தது என்று கூறியிருக்கிறார். சந்தோஷ் அவர்களே, உங்கள் பெயரும் உங்கள் செயலும் எங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் அளிக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும் செயலை செய்திருக்கிறீர்கள். தில்லியைச் சேர்ந்த 22 வயதுடைய கார் ஓட்டுநரான சபீர் நாணய விலக்கலுக்கு பிறகு தனது தொழிலில் டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனையை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். அரசின் லக்கி கிராகக் திட்டத்தில் அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான வெகுமதி கிடைத்திருக்கிறது. இன்று அவர் கார் ஓட்டிக் கொண்டிருந்தாலும் ஒரு வகையில் இந்த திட்டத்தின் தூதராக மாறியிருக்கிறார். தன் காரில் பயணிக்கும் அனைத்து பயணிகளோடும் இவர் டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். மிக உற்சாகமாக அவர் விஷயங்களை பரிமாறிக்கொள்வதோடு மற்றவர்களையும் இவர் ஊக்கப்படுத்தி வருகிறார். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த இளைய நண்பரான பூஜா நேமாடே முதுகலை படிப்பு படித்து வரும் மாணவி. இவர் ரூபே அட்டை, இ வாலெட் ஆகியவற்றை எப்படி தன் குடும்பத்தார் பயன்படுத்துகிறார்கள், இதில் அவர்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது தொடர்பான தனது அனுபவங்களை தனது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். 1 லட்சம் ரூபாய் வெகுமதி இவருக்கு பெரியதொரு தொகையாக இருந்தாலும், இவர் இதை ஒரு லட்சியமாக கொண்டு மற்றவர்களையும் இந்த வழிமுறையில் ஈடுபடுத்தி வருகிறார். இந்த அதிர்ஷ்டகர நுகர்வோர் திட்டம் அல்லது டிஜிதன் வியாபாரிகளுக்கான திட்டம் மூலம் வெகுமதி கிடைக்க பெற்றவர்கள் இந்த வழிமுறையின் பிரதிநிதிகளாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடமும் விண்ணப்பிக்கிறேன். இந்த இயக்கத்துக்கு நீங்கள் தலைமையேற்க வாருங்கள். நீங்கள் இதை முன்னெடுத்துச் செல்லுங்கள். ஊழல், கருப்பு பணத்துக்கு எதிரான போரில் இதற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. இந்த பணியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கும் அனைவருமே என் பார்வையில் ஊழலுக்கு எதிரான புதிய போர் வீரர்கள். ஒரு வகையில் நீங்கள் நேர்மையின் போராளிகள். அதிர்ஷ்டகர நுகர்வோர் திட்டம் 100 நாட்கள் நிறைவடைந்த பிறகு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏப்ரல் 14 டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் வருகிறது. இது நினைவில் கொள்ளத்தக்க நன்னாள். ஏப்ரல் 14 மிகப்பெரிய பரிசுகளுக்கான குலுக்கல் நடைபெறவிருக்கிறது. இன்னும் சுமார் 40-45 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பாபா சாஹேப் அம்பேத்கரை நினைவுகொள்ளும் வகையில் உங்களால் ஒரு வேலை செய்ய முடியுமா? சில நாட்கள் முன்புதான் பாபா சாஹேப் அம்பேத்கரின் 125வது பிறந்த நாள் கடந்து சென்றது. அவரது நினைவை போற்றும் வகையில் நீங்கள் குறைந்தபட்சம் 125 பேரையாவது பீம் செயலியை தரவிறக்கம் செய்ய கற்றுக் கொடுங்கள். இதன் மூலமாக எப்படி பொருட்களை வாங்கவும் விற்கவும் முடியும் என்பதை கற்றுத்தாருங்கள். குறிப்பாக உங்கள் அருகிலிருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். இந்த முறை பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த நாளும் பீம் செயலியும் சிறப்பான மகத்துவம் நிறைந்தவையாக மாறட்டும். பாபா சாஹேப் நிர்மாணித்த அடித்தளத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வீடு வீடாகச் சென்று அனைவரையும் இதோடு இணைத்து 125 கோடி நாட்டு மக்களின் கைகளில் பீம் செயலி சென்று சேர்வதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். கடந்த 2-3 மாதங்களில் இந்த இயக்கம் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் காரணமாக பல நகரியங்களில், பல கிராமங்களில், பல நகரங்களில் பெருவெற்றி கிட்டியிருக்கிறது. பாசமிகு நாட்டு மக்களே, நமது நாட்டின் பொருளாதார அமைப்பின் ஆணிவேராக விவசாயம் இருக்கிறது. கிராமங்களின் பொருளாதார பலம் தேசத்தின் பொருளாதார வேகத்துக்கு வலுகூட்டுகிறது. நான் இன்று உங்களுடன் ஒரு மகிழ்வு தரும் தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது விவசாய சகோதர சகோதரிகள் கடுமையாக உழைத்து களஞ்சியத்தை நிரப்பியிருக்கிறார்கள். நமது தேசத்தின் விவசாயிகளின் உழைப்பு காரணமாக இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு விளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. நமது விவசாய சகோதர சகோதரிகள் பழைய சாதனைகளையெல்லாம் முறியடித்திருக்கிறார்கள் என்று அனைத்து குறியீடுகளும் தெரிவிக்கின்றன. மகசூலை பார்க்கும்போது ஏதோ இன்றுதான் பொங்கலையும் பைசாகி பண்டிகையும் நாம் கொண்டாடுகிறோம் என்பது போல ஒவ்வொரு நாளும் தோன்றத் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு சுமார் 2,200,000 டன்களை விட அதிகமாக மகசூல் கிடைத்திருக்கிறது. நமது விவசாயிகள் கடைசியாக நிகழ்த்திய சாதனையை விட இது 8% அதிகம். உள்ளபடியே இது ஒரு வியத்தகு சாதனை. நான் குறிப்பாக தேசத்தின் விவசாயிகளுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். நான் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்க இன்னொரு காரணமும் இருக்கிறது. அவர்கள் பாரம்பரியமான உணவுப் பயிர்களை விளைவிப்பதைத் தவிர பல வகையான பருப்பு வகை பயிர்களையும் பயிர் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் பருப்பு வகைகளில்தான் அதிகப்படியான புரதச்சத்து நிறைந்திருக்கிறது. எந்நாட்டு விவசாயிகளின் காதுகளில் ஏழைகளின் குரல் விழுந்திருக்கிறது. அவர்கள் சுமார் 290 ஹெக்டேர் நிலத்தில் பல வகையான பருப்பு வகை பயிர்களை பயிர் செய்திருக்கிறார்கள். இது வெறும் பருப்பு வகைகளின் உற்பத்தி மட்டுமல்ல, இது என் நாட்டு ஏழைகளுக்கு விவசாயிகள் புரிந்திருக்கும் மகத்தான சேவை. நான் விடுத்த ஒரு வேண்டுகோளுக்கு, எனது ஒரு விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து பருப்பு வகைகள் மகசூலில் சாதனை படைத்த நாட்டின் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு நான் சிறப்பான என் நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். அன்பு நிறை நாட்டு மக்களே, நமது நாட்டில் அரசு வாயிலாக, சமுதாயம் வாயிலாக, அமைப்புகள் வாயிலாக, இயக்கங்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் தூய்மையை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு வகையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அடைந்தவர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். அரசு இடைவிடாத முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த நாட்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துக்கான அமைச்சகத்தின் செயலரின் தலைமையின் கீழ் 23 மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி தெலங்கானாவில் நடைபெற்றது. தெலங்கானா மாநிலம் வாரங்களில் மூடிய அறைகளுக்குள்ளே இந்த கருத்தரங்கம் நடைபெறவில்லை. அடிமட்டத்தில் தூய்மைப் பணிகளின் மகத்துவம் என்ன, அதன் செயல்படுத்தலாக இது அமைந்தது. பிப்ரவரி மாதம் 17-18 தேதிகளில் ஹைதராபாத்தில் கழிப்பறை தொட்டிகளை வெறுமையாக்கும் பயிற்சி தொடக்கி வைக்கப்பட்டது. 6 வீடுகளில் இருக்கும் கழிப்பறை தொட்டிகளை வெறுமையாக்கி அவை தூய்மைப்படுத்தப்பட்டன. 2 தொட்டிகள் கொண்ட கழிப்பறைகளின் தொட்டிகளை அகற்றி அவற்றை எப்படி மறுபடி பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று அதிகாரிகள் செய்து காட்டினார்கள். இந்த புதிய உத்தியை பயன்படுத்தும் கழிப்பறை இத்தனை வசதிகரமானது, இவற்றை வெறுமையாக்குவது முதல் தூய்மைப்படுத்துவது வரை எந்த சங்கடமும் ஏற்படுவதில்லை, எந்த கஷ்டமும் இல்லை, உளவியல் ரீதியிலான எந்த தடையும் இல்லை, எந்த தடங்களும் இல்லை என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நாம் எப்படி சாதாரணமாக சுத்தம் செய்கிறோமோ அதைப் போலவே கழிப்பறை தொட்டிகளையும் தூய்மையாக்க முடியும். இந்த முயற்சியின் பலனாக தேசத்தின் ஊடகங்களில் இது நன்கு பரப்பப்பட்டது. இதன் மீது அழுத்தம் அளிக்கப்பட்டது. இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் தாமே கழிப்பறை தொட்டியை சுத்தம் செய்யும் போது தேசத்தின் கவனம் இவர்கள்பால் செல்வது என்பது இயல்பானதுதானே. இந்த கழிப்பறை தொட்டியை தூய்மைப்படுத்தும் பணியில் கழிவுகள் என்று நாம் கருதுபவற்றை உரம் என்ற கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்த்தோமேயானால் ஒரு வகையில் இதை கருப்புத் தங்கம் என்று கொள்ளலாம். கழிவிலிருந்து செல்வம் என்றால் என்ன என்பதை நாம் இங்கே கண்கூடாகக் காணலாம். இது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. 6 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு சராசரியான ஒரு இரட்டை தொட்டி கழிப்பறை இது சுமார் 5 ஆண்டுகளில் நிரம்பிவிடும். இதன் பின்னர் கழிவுகளை எளிதாக அகற்றி 2வது தொட்டிக்கு அதை திருப்பிவிட முடியும். 6 முதல் 12 மாதங்களில் தொட்டியில் சேர்ந்திருக்கும் கழிவுகள் முழுமையாக மக்கிவிடும். இந்த மக்கிய கழிவினை கையாள்வது மிகவும் பாதுகாப்பானது. உரம் என்ற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது இது மிகவும் மகத்துவம் நிறைந்த உரமான NPK. விவசாயிகளுக்கு இந்த NPK பற்றி நன்கு தெரியும். நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த செறிவு வேதிப்பொருட்கள் நிறைந்தது. இது விவசாயத்தில் மிகவும் சிறப்பான உரமாக கருதப்படுகிறது. எப்படி அரசு தரப்பில் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அதேபோல பலரும் இப்படிப்பட்ட முன்னெடுப்பு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்போதெல்லாம் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் தூய்மை பற்றிய செய்திகள் என்ற சிறப்பான நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. அதில் எத்தனைக்கெத்தனை விஷயங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றனவோ அத்தனைக்கத்தனை பயனளிக்கும். அரசிலும் கூட பல்வேறு துறைகள் தூய்மை தொடர்பான இருவாரங்களுக்கு ஒருமுறை நடக்கும் தூய்மை தொடர்பான கூட்டங்களுக்கு அடிக்கடி ஏற்பாடு செய்து வருகிறார்கள். மார்ச் மாதம் நடைபெறவுள்ள முதல் கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகமும் பழங்குடியினர் மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து இந்த தூய்மை இயக்கத்துக்கு வலு சேர்க்கவிருக்கிறார்கள். மார்ச் மாதத்தின் இரண்டாவது கூட்டத்தில் கப்பல் போக்குவரத்து அமைச்சகமும் நீர் ஆதாரங்கள் ஆறுகள் மேம்பாடு மற்றும் கங்கை நதிக்கு புத்துயிர் ஊட்டும் அமைச்சகமும் இணைந்து மார்ச் மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்களுக்கு தூய்மை இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்ல இருக்கின்றன. நமது நாட்டில் எந்த குடிமகன் நல்லதொரு பணியில் ஈடுபட்டாலும் ஒட்டுமொத்த தேசமும் ஒரு புதிய சக்தியை உணர்கிறது, தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கிறது. ரியோ பாராலிம்பிக்ஸில் நமது மாற்றுத்திறன் படைத்த விளையாட்டு வீரர்களின் சாகசங்களுக்கு நாம் பெரும் வரவேற்பு அளித்தோம். இந்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பார்வைத்திறன் இல்லாதோருக்கான T20 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் பாரதம் பாகிஸ்தானத்தை தோற்கடித்து இரண்டாவது முறையாக தொடர்ந்து உலக சாம்பியனாகி தேசத்துக்கு பெருமை சேர்த்தார்கள். நான் மீண்டும் ஒருமுறை அணியின் அனைத்து வீரர்களுக்கும் என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசத்தில் நமது மாற்றுத்திறனாளி நண்பர்களின் சாதனைகள் நமக்கு பெருமிதம் அளிக்கின்றன. மாற்றுத்திறன் படைத்த நமது சகோதர சகோதரிகள் அதிக திறம் படைத்தவர்கள், மனவுறுதி நிரம்பியவர்கள், சாதனையாளர்கள், மனோதிடம் கொண்டவர்கள் என்று நான் எப்போதுமே கருதி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை இருந்து கொண்டே இருக்கின்றன. விஷயம் விளையாட்டுத் துறையைச் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, விண்வெளி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, நமது தேசத்தின் பெண்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்லர். சரிநிகர் சமானமாக அவர்கள் முன்னேறிக் கொண்டே வருகிறார்கள். தங்கள் சாதனைகள் மூலம் தேசத்தின் நற்பெயருக்கு ஒளிகூட்டி வருகிறார்கள். கடந்த சில நாட்களில் ஆசிய ரக்பி செவன்ஸ் கேடயத்துக்கான போட்டியில் நமது பெண் வீராங்கனைகள் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள். இந்த அனைத்து வீராங்கனைகளுக்கும் எனது அளவில்லா பாராட்டுக்கள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதத்திலும் பெண் குழந்தைகளுக்கு மகத்துவம் அளிக்க வேண்டி குடும்பம் சமுதாயம் ஆகியவற்றில் விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும், புரிந்துணர்வு பெருக வேண்டும். பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கல்வி அளிப்போம் எனும் இயக்கம் துரிதகதியில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இன்று இது வெறும் அரசு திட்டமாக மட்டும் நின்று போய்விடவில்லை, ஒரு சமூக புரிந்துணர்வாக அனைவருக்கும் கல்வி என்ற இயக்கமாக இது பரிமளித்திருக்கிறது. கடந்த ஈராண்டுகளில் இந்த திட்டம் மக்கள் சமுதாயத்தை இணைத்திருக்கிறது, தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இந்த முக்கியமான விஷயம் பற்றி சிந்திக்க வைத்திருக்கிறது. பல்லாண்டுகளாக தொடர்ந்து வரும் பழைய பழக்க வழக்கங்கள் குறித்து மக்களின் எண்ணப்பாட்டில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி கேட்டு கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன என்பது காதில் விழும்போது மனதில் அதிக ஆனந்தம் ஏற்படுகிறது. ஒரு வகையில் பெண் குழந்தைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான எண்ணப்பாடு சமூக ஏற்பின் காரணமாக ஆகி வருகிறது. தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சிறப்பு இயக்கம் காரணமாக பால்ய விவாகம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் கேள்விப்பட்டேன். இதுவரை சுமார் 175க்கும் மேற்பட்ட பால்ய விவாகங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகம் சுகன்யா சம்ருதி திட்டத்தின்படி சுமார் 55-60 ஆயிரத்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகளின் பெயரில் வங்கிக் கணக்கு தொடங்கியிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரத்தின் கட்டுவா மாவட்டத்தில் கான்வர்ஜென்ஸ் மாடல் எனப்படும் ஒன்றிணைதல் மாதிரியின்படி அனைத்து துறைகளும் பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தையை படிக்க வைப்போம் திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. கிராம சபைகள் கூட்டப்படுவதோடு கூட மாவட்ட நிர்வாகம் வாயிலாக அனாதை பெண் குழந்தைகளை தத்தெடுத்தல், அவர்களின் கல்வியை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான முழுமையான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய பிரதேசத்தில் ஹர் கர் தஸ்தக், ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுங்கள் என்ற திட்டத்தின்படி கிராமந்தோறும் ஒவ்வொரு வீட்டின் பெண் குழந்தைகளின் கல்விக்காக ஒரு இயக்கம் நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அப்னா பச்சா அப்னா வித்யாலய், எங்கள் குழந்தை எங்கள் பள்ளிக்கூடம் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு பள்ளிக் கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிடும் பெண்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது, மீண்டும் அவர்களை படிப்பில் ஈடுபடுத்துவது என்ற இயக்கம் நடைபெற்று வருகிறது. நான் கூற வருவது என்னவென்றால், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் எனும் இயக்கம் பல்வேறு வடிவங்களை தாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. புது புது கற்பனைகளோடு இது இணைந்து பயணிக்கிறது. வட்டார தேவைகளுக்கு ஏற்ப இது மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இதை நான் ஒரு நல்ல அறிகுறியாகவே கருதுகிறேன். மார்ச் மாதம் 8ஆம் தேதியை பெண்கள் தினமாக கொண்டாடும் வேளையில் நாம் ஒருமித்த உணர்வுடன் இருக்க வேண்டும். சக்தி படைத்தவர்கள் எங்கள் பாரத பெண்கள். சக்தியில் அவர்கள் அதிகம் இல்லை, குறைவும் இல்லை. அவர்கள் அனைவரும் சரிநிகர் சமமே. பிரியம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் அவ்வப்போது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி உரையாட உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இதோடு இணைந்து வந்திருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்து வருகின்றன. உலக நடப்பு, கிராமங்களின் நிலை, ஏழைகளின் மனதில் இழையோடும் உணர்வுகள் எல்லாம் என்னை வந்து சேர்கின்றன. உங்கள் பங்களிப்புக்காக உங்கள் அனைவருக்கும் என் கோடானு கோடி நன்றிகள்.